வேத ஆராய்ச்சி வானொலி அன்பர்களுக்கு எங்கள் காலை வணக்கங்கள். தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஆகாய தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்றுக்கொள்வோம். இப்பொழுது நாம் ஆகாய் கொடுத்த நான்காவது செய்தியை சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், ஆகாய் 2:10. தரியுவின் 2:9, 24 ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் இங்கே தேவன் ஆகாய்க்கு கொடுத்த நான்காவது செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியை குறித்த காலகட்டத்தை புறஜாதி ராஜாவாகிய தரியு ஆண்ட காலத்தை கொண்டு குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் அப்பொழுது இஸ்ரவேலிலோ யூதாவிலோ ஒரு ராஜாவும் ஆட்சி புரியவில்லை. இந்த செய்தி கொடுக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 520 டிசம்பர் 24 முந்தின செய்தி 7 கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி 9 கொடுக்கப்பட்டதாகும். ஆகாய் 2:11-13 கவனியுங்கள். ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியனிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாயிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக தீட்டுப்படும் என்றார்கள். இங்கே கிறிஸ்துவுக்கு முன் 520 டிசம்பர் 24 ஆகாய் ஆசாரிகளிடத்திலே சென்று இரண்டு கேள்விகளை கேட்கிறதை பார்க்கிறோம். அவர் கேட்ட கேள்விகள் இதுதான். ஒன்று, பரிசுத்தமானது பரிசுத்தமற்றதை தொட்டால் அந்த பரிசுத்தமற்றது பரிசுத்தமாகிவிடுமா? அதற்கு பதில் இல்லை என்பதுதான். இரண்டாவது கேள்வி, தீட்டுப்பட்டது பரிசுத்தமானதை தொட்டால் பரிசுத்தமானது தீட்டுப்பட்டதாகிவிடுமா? அதற்கு பதில் ஆமாம் என்பது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்தமானதை தீட்டுப்பட்டது தொடும்பொழுது அது தீட்டாகிவிடுகிறது. இந்த கேள்விகள் மிகவும் முக்கியமானதாகும். ஆகவே இதன் பின்னணியத்தை நம் முன் கொண்டு வருவோம். இஸ்ரவேல் ஜனங்களின் அனுதின வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் மோசேயின் பிரமாணத்திலே சொல்லப்படாமல் இருந்தன. அவர்களுடைய வாழ்க்கையிலே எழும்பும் சிறு சிறு பிரச்சனைகள் தீர்வுகள் எல்லாமே அதில் சொல்லப்படவில்லை. அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய சில பிரச்சனைகளின் போது எவ்வாறு அவர்கள் பிரமாணத்தின்படி நடக்க இயலும்? நாம் எண்ணாகமும் 27 இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம். அங்கே செலோபியாத்தின் குமாரத்திகளின் காணியாட்சி சுதந்திரத்தை குறித்த ஒரு வழக்கை பார்க்கிறோம். மோசேயின் பிரமாணத்திலே ஒரு மனிதன் பெண் பிள்ளைகளை உடையவராயிருந்து அவனுக்கு ஆண் வாரிசு இல்லாத பொழுது சொத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. செலோபியாத்திற்கு ஆண் மக்கள் இல்லை. அவன் வீடு முழுவதும் பெண் பிள்ளைகளால் நிரம்பியிருந்தது. இவர்களின் தகப்பன் மரித்தபொழுது அந்த பெண் பிள்ளைகள் மோசேனிடத்திலே சென்று, இங்கே பாருங்கள், எங்களுடைய தகப்பனின் சொத்தை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? ஆண் பிள்ளைகள்தான் சொத்தை பெற வேண்டும் என்று பிரமாணம் சொல்கிறது. எங்களுடைய தகப்பனாருக்கு ஆண் பிள்ளைகளே இல்லை, பெண் பிள்ளைகள் மட்டும்தான். எனவே எங்களுக்கு எங்கள் தகப்பனாருடைய சொத்து வேண்டும் என்றார்கள். ஒருவேளை மோசேக்கு இது பிடித்தமில்லாமல் போயிருக்கலாம். மோசே இந்த பிரச்சனையை கர்த்தரிடத்திலே கொண்டு சென்றார். கர்த்தர் அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருந்தார். அவர் மோசேயை பார்த்து, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். இதன் மூலமாக அந்த கேள்வியை குறித்து பதில் உண்டாயிற்று. தேவன் நியாயப்பிரமாணத்தின் கீழ் நீதி கிடைப்பதற்கு போதுமான வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது இவ்வாறு செயல்பட்டது. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படாத காரியத்திலே ஒரு பிரச்சினை எழும்பும் என்றால் அவர்கள் ஆசாரியர்களிடத்திலே முறையிட வேண்டும். உபாகமம் 17:8-11 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? கவனியங்கள், வாசிக்கிறேன். உன் வாசல்களில் இரத்த பலிகளை குறித்தும் வியாச்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியினிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய் என்று வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்படாத சில சூழ்நிலைகள் பிரச்சினையாகும் பொழுது மக்கள் ஆசாரியர்களிடம் முறையிட வேண்டும். ஆசாரியன் அதற்கு முடிவு எடுத்து தீர்ப்பு வழங்குவார். இந்த தீர்ப்பானது இதே போன்ற ஒரு மற்றொரு பிரச்சினைக்கு சட்டம் போல ஆகிவிடும். இதுவே தேவனுடைய முறை. இன்றும் கூட அவ்வாறு பின்பற்றப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சில பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்தை அணுகும்பொழுது அது சட்டத்திலே சொல்லப்படாத காரியமாக இருந்தால் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? முன்பு இது போன்ற நடந்துவிட்ட பிரச்சினைக்கு நீதிபதி வழங்கிய தீர்ப்பை பார்ப்பார்கள். அதன் அடிப்படையிலே இதற்கும் தீர்ப்பு வழங்குகிறார்கள். எனவே பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே ஏற்றப்படும் சட்டங்கள் நமக்கு இருக்கின்றன. இதில் சொல்லப்படாத காரியங்களிலே எழுந்த பிரச்சனைகளுக்கு பழம் தீர்ப்புகளை பார்க்கிறார்கள். இதுவும் ஒரு சட்டம் போன்றே கருதப்படுகின்றது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு காரியத்தையே ஏற்படுத்தினார். மோசேயின் பிரமாணத்திலே எல்லா காரியமும் சொல்லப்படவில்லை. சிறந்த காரியங்களும் கொள்கைகளுமே சொல்லப்பட்டுள்ளன. ஆகவே ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிராத காரியத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை எழும்பும் பொழுது மக்கள் அந்த பிரச்சனையை ஆசாரியர்களிடத்திலே கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் மோசேயினுடைய பிரமாணம் தேவனுடைய வார்த்தையிலே காண்கிறபடி விளக்கம் கூறி தீர்ப்பு அளிக்க வேண்டும். இதுவே அந்த பிரச்சனைக்கான தீர்வாகும். பிரியமானவர்களே, நாம் ஆகாய புத்தகத்திலே இஸ்ரவேலரின் சிறைப்பிடிப்பிற்கு பின்புள்ள பகுதிக்கு வருகிறோம் என்பதை சிந்தையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள் ஏற்கனவே பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலே 70 ஆண்டுகளை செலவழித்து விட்டார்கள். ஒரு சிறு கூட்ட ஜனமே மீந்திருந்தது. இவர்கள் தேசத்திற்கு திரும்பினார்கள். அவர்களும் மிகவும் சோர்வடைந்தவர்களாய் இருந்தார்கள். தேவன் இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக 3 தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஆகாய் ஒரு நடைமுறையான தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே தேவன் இவரை மோசேயின் பிரமாணத்தில் குறிப்பிட்டு கூறப்படாத 2 காரியங்களை குறித்து வினவும்படி ஆசாரியர்களிடத்திலே அனுப்பி வைத்தார். இந்த இஸ்ரவேலர் எருசலேமிற்கு சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பிய பொழுது அவர்கள் தேவாலயத்தை கட்ட வேண்டுமென்றே வாஞ்சியோடு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்த எதிரிகளை நிமித்தமும் 15 ஆண்டுகாலமாக இடிந்து போன எருசலேமின் ஆலய இடிபாடுகளுக்குள்ளேயே அவர்கள் வாழ்ந்து விட்டதாலும் அந்த ஆலயம் சம்பந்தமாக எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆரம்ப உத்வேகத்தை இழந்து தங்களுக்குள்ளாக ஒரு மன நிறைவு அடைந்து விட்டபடியினாலே இவ்வாறு கூறினார்கள். தேவாலயத்தை கட்டுவதற்கு இது சரியான சமயம் அல்ல என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் தேவாலயத்தை கட்டுவதை விட்டுவிட்டார்கள். இந்த சூழ்நிலையிலேதான் ஆகாய் அவர்களோடு பேசுகிறார். அவர் மக்களை உற்சாகப்படுத்தினபடியினாலே அவர்கள் தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். இதற்கு இடையிலே வயதானவர்கள் முந்தின ஆலயத்தை பார்த்தவர்கள் அழுதுகொண்டே இவ்வாறு சொன்னார்கள். இந்த ஆலயம் ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னார்கள். இருந்தபோதிலும் மக்கள் 3 மாதம் வேலை செய்தார்கள். பின்னர் அவர்களுக்குள் பணத்திற்காக மாத்திரம் பணிபுரியும் எண்ணம் நுழைந்தது. எனவே மக்கள் இவ்வாறு சொன்னார்கள், நீங்கள் தேவாலயத்தை கட்டும்படி சொல்லி வேலைக்கு அனுப்பினீர்கள். நாங்கள் அவ்வாறு வேலை செய்யும் பொழுது தேவனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்துவிட்டோம், ஆனால் தேவனங்களை ஆசீர்வதிக்கவில்லையே என்று கூறினார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் விவசாயத்தில் எவ்வளவோ முயற்சி எடுத்தார்கள், ஆனால் அவர்கள் விதைத்த அளவு அறுவடை செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பினார். ஆகாயை ஆசாரியர்களிடத்திலே இரண்டு விசாரணைக்காக அனுப்பி வைத்தார். இது ஒரே கேள்விதான், ஆனால் இரண்டு கருத்துக்களை உடையது. இங்கே அவருடைய கேள்விகளும் அவர் அதற்கு பெற்ற பதில்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது, பரிசுத்தம் என்பது தொடர்பினால் அல்லது தொடுதலால் கடத்தப்படக்கூடியதா? இல்லை என்பதே இதற்கு பதில். பரிசுத்தமானது தீட்டான ஒன்றை அதோடு தொடர்பு கொள்வதன் மூலம் பரிசுத்தமாக்க முடியாது. பரிசுத்தமானது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒன்றல்ல. அடுத்த கேள்வி, தீட்டானது தொடர்பின் மூலம் அனுப்பப்படக்கூடியதா? அதற்கும் ஆம் என்பதே பதில். தீட்டானது தொடர்பின் மூலம் அனுப்பப்படக்கூடியது. இது பரிசுத்தமானதை தீட்டுப்படுத்திவிடும். பரிசுத்தமானதும் தீட்டானதும் ஒன்று கொண்டு தொடர்பு கொள்ளும் பொழுது இரண்டுமே பரிசுத்தமற்றதாகிவிடும். வியாதிகளிலே சின்னம்மை நோயானது தொடர்பினாலே எளிதாக மற்றவர்களுக்கு பரவிவிடுகிறது. இயற்கையிலே அழுக்கான தண்ணீர் நல்ல தண்ணீரை கெடுத்துவிடும், ஆனால் நல்ல தண்ணீர் கெட்ட தண்ணீரை நல்லதாக மாற்ற முடியாது. ஒழுக்கத்திலே தீய இருதயமானது தூய்மையான காரியங்களை செய்ய முடியாது. அதே சமயத்திலே மத சடங்கானது ஒரு பாவியை சுத்திகரிக்க இயலாது. இஸ்ரவேலை குறித்த தேவனுடைய நடைமுறை கொள்கை இவ்வாறு இருந்தது. இப்பொழுது நாம் 17 வசனத்தை பார்க்க வேண்டும். கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மீதியான இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பிய பொழுது அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்பவில்லை என்று அவர் சொல்கிறார். அவர்கள் சடங்காச்சாரங்களை செய்தார்கள், பலிகளை கொண்டு வந்தார்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. சமயமானது நாம் நினைத்தவுடன் துடைத்து போடும் ஒன்றல்ல. அருமையானவர்களே, நாம் சில சமய சடங்குகளை செய்ததினால் பரிசுத்தமாகிவிட முடியாது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் மட்டும் பரிசுத்தமாகிவிட முடியாது. அது உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றிவிடாது. நாம் அநேக வேளைகளிலே சடங்காச்சாரங்களையே முக்கியப்படுத்துகிறோம். நீங்கள் எந்த ஒரு பாரம்பரிய முறைகளை பின்பற்றினாலும் அது உங்களை பரிசுத்தமாக்க மாட்டாது, இருதயத்தை மாற்றாது. நாம் இப்பொழுது இரண்டாவது கேள்வியை சற்று ஆராய வேண்டும். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாயிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமா? இவ்வாறு ஆகாய் கேட்டதற்கு ஆசாரியர்கள் தீட்டுப்படும் என்று சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை குறித்த விளக்கத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்றால் லேவியராகமும் 22:4-6 உள்ள வசனங்களை பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மிகவும் துல்லியமானது. தீட்டானது கடந்து போகக்கூடியது, பரிசுத்தமற்ற தன்மை மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதே. ஒரு தீய மனதானது நல்ல காரியங்களை செய்ய இயலாது. ஒரு கசப்பான நீரூற்றானது இனிமையான தண்ணீரை கொடுக்க முடியாது. முட்செடிகளிலே திராட்சை பழங்களை நாம் பறிக்க முடியாது. அத்திப்பழங்கள் காட்டு முட்செடிகளிலே உருவாவதில்லை. ஆகாய் புத்தகத்தின் முக்கிய கருத்து, பரிசுத்தம் மற்றவற்றிற்கு கடந்து போகிறதில்லை. இதற்கு துணை கருத்து, தீட்டானது மற்றவைகளுக்கு கடந்து போகக்கூடியது. இந்த புத்தகத்தின் முடிவுரை, பரிசுத்தமானதும் தீட்டுப்பட்டதும் ஒன்றை ஒன்று தொடும்பொழுது அவை இரண்டுமே பரிசுத்தமற்றதாகிவிடும். இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 7:16 வசனத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். முட்செடிகளில் திராட்சப்பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா என்றுதான் கேட்கிறார். ஒரு மனிதன் எவ்வாறு தன் இருதயத்திலே சிந்திக்கிறானோ அவ்வாறே அவன் செயல்படுகிறவனாயிருப்பான். ஒரு செய்கையோ அல்லது ஒரு சடங்காச்சாரமோ இருதயத்தை மாற்ற முடியாது. ஒரு தீய இருதயம் நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உண்மையிலேயே அந்த காரியத்திற்கு களங்கம் ஏற்படுத்துகிறது. இது ஒரு சடங்காச்சாரமான பிரமாணமாக இருந்தாலும் இது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியமாகும். புவியீர்ப்பு விசை என்ற விதி எப்படி உலகத்திலுள்ள எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் பொருந்துகிறதோ அதே போலத்தான் இதுவும் பொருந்தும். நாம் இரண்டு வாளிகளை எடுத்துக்கொள்வோம். அதிலே ஒரு வாளியிலே நல்ல தண்ணீரை பாதியும் மற்றொரு வாளியிலே அழுக்கு தண்ணீரை பாதியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அழுக்கு தண்ணீர் உள்ள வாளியிலே நல்ல தண்ணீரை ஊற்றுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாளி முழுவதும் நாம் நிரப்பினாலும் அந்த அழுக்கு தண்ணீர் சுத்தமாகாது, இல்லையா? ஆனால் கொஞ்சம் அழுக்கு தண்ணீரை எடுத்து இந்த நல்ல தண்ணீர் உள்ள வாளியிலே நாம் ஊற்றினால் கூட நல்ல தண்ணீர் அழுக்கு தண்ணீராக மாறிவிடும். உலகத்தில் உள்ள பொருட்களை குறித்த நியமம் இவ்வாறு இருக்கிறது. மருத்துவத்துறையை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வாறு சின்ன அம்மை நோயை குணமாக்குகிறீர்கள்? அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டவரை அழைத்துச் சென்று நோயில்லாத ஒருவன் மீது உரசியா சுத்தமாக்குகிறீர்கள்? இல்லை. அது சின்னம்மையை சுத்தமாக்குமா? என்ன நடக்கும்? நன்றாக ஆரோக்கியமாக இருந்த அந்த தம்பிக்கு அல்ல தங்கைக்கு சுகவீனமானவர்கள் தொட்டதால் சுகவீனம் பாதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஒரு கொள்கை வாழ்க்கை முறையிலேயும் நடைமுறை பயனுள்ளது. சாராய தொழில் செய்கிறவர்கள் ஒருவேளை சமுதாய நலப்பணிகளுக்கு எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்தாலும், அல்லது தீமையான காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் எவ்வளவு அதிகமான பணத்தை நல்ல நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் கொடுத்தாலும், இது அவர்களுடைய வாழ்க்கையிலே கைதட்டலை வரவேற்பை கொண்டு வரலாம். ஆனால் சமுதாய நற்பணிகளுக்கு சில ஆயிரங்களை கொடுப்பதினாலே மனித வாழ்க்கைக்கு சாராயத்தினாலே செய்த தீங்கு நிவர்த்தியாகிவிடுமா? இல்லை. ஏன்? எப்பொழுது பரிசுத்தமான பொருளும் தீட்டுப்பட்ட பொருளும் ஒன்றாக சேருகிறதோ அப்பொழுது தீட்டுப்பட்ட பொருள் பரிசுத்தமானதையும் தீட்டுள்ளதாக மாற்றிவிடுகிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் ஒரு தவறான கூட்டத்தோடு சென்று கொண்டு சுத்தமானவர்களாக வாழ முடியாது. அவ்வாறு நீங்கள் தீட்டுப்பட்ட கூட்டத்தோடு ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு நாளிலே அது உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதை காண முடியும். அது உங்கள் மீது தொடுவதால் நீங்கள் தீட்டுள்ளவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் சேற்றிலே விளையாடிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் மீது அழுக்காவது உறுதி. இந்த ஒரு சிறந்த கொள்கை சமயத்திலேயும் உண்மையானது. இன்று உலகத்திலே உள்ள அநேக சமயங்களிலே சில குறிப்பிட்ட சடங்காச்சாரங்களை பின்பற்றினால் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வதாக சொல்லலாம். அது கடவுளுக்கு பிரியப்படுத்தும் காரியம் என்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இதை குறித்து தெளிவாய் சொல்கிறது. சடங்காச்சாரமான காரியங்களை, வெளிப்படையான காரியங்களை, சில காரியங்களை நாம் செய்வதனால் மட்டும் தேவன் மனிதர்க்கென்று வைத்திருக்கும் நிபந்தனையை சந்தித்துவிட முடியாது. ஞானஸ்நானம் போன்ற ஏதாவது ஒரு சடங்காச்சாரமான காரியம் இதை செய்துவிடாது. மனிதனுடைய நிலை ஏற்கனவே சோகமான ஒன்றாயிருக்கிறது. எரேமியா 17:9 என்ன சொல்கிறது? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மனித இருதயத்தை பற்றிய என்ன ஒரு தெளிவான படம் இது, இல்லையா? அது எவ்வளவு மோசமானது என்பதை தேவனை தவிர வேறு ஒருவரும் அறியார்கள். தேவன் நம்மை பார்ப்பதைப் போல நம்மால் நம்மை பார்க்க இயலும் என்றால் நம்மால் நிற்க முடியாது. நாம் எவ்வளவு கேடானவர்கள் என்பதை நாம் உண்மையிலே உணர்கிறதில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:18-20 இயேசு கிறிஸ்து இதை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்கிறார். பார்த்தீர்களா? நாம் கைகளை கழுவுவதினாலோ அல்லது இதை போன்ற சடங்காச்சாரங்களை செய்வதனாலோ நாம் தேவனோடு உள்ள உறவை சரி செய்து கொள்ள முடியாது என்பதை இயேசு தெளிவாக சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் எந்த வழியை பின்பற்றி சென்று கொண்டிருந்தாலும் சில சடங்காச்சாரங்களை செய்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பாவம் தீராது, பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், இவற்றையெல்லாம் கடமையாக செய்வீர்கள் என்றால் பயனில்லை. ஆலயத்திற்கு நீங்கள் ஒழுங்காக செல்லலாம், பல ஜபக்கூட்டங்களிலே பங்கு பெறலாம், தான தர்மங்களை பண்ணலாம். அப்படியென்றாலும் அதனாலே உங்களுக்கு பயனில்லை. நம்முடைய இருதயம் சுத்தமாக வேண்டுமென்றால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே நாம் பரிபூர்ணமாக ஒப்படைக்க வேண்டும். தேவன் மேலே பசிதாகம் கொண்டு அவரை தேடுகிற உணர்வு நமக்கு வேண்டும். அப்படி ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தேடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை நடப்பிக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் நம்முடைய இருதயத்திலே வந்து நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அதை மன்னித்து நமக்கு நீதியையும் பரிசுத்தத்தையும் அவரே தருகிறவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? குறைகளோடும் பாவங்களோடும் வாழ்வோம் என்று சொன்னால் சடங்காச்சாரங்களினாலே அவற்றை சுத்தப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை குறித்து நான் உண்மையாகவே துக்கப்படுகிறேன், அதை குறித்து நான் வேதனைப்படுகிறேன், என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், என்னுடைய பாவங்களற என்னை கழுவும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கெஞ்சுவோம் என்றால், விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்போம் என்றால், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக அன்று வாழ்ந்த மக்களுக்கு நீர் சொல்ல விரும்பிய அதே சத்தியத்தை இன்று எங்களுக்கும் சொல்ல விரும்புகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான காரியங்களிலே நாங்கள் ஈடுபாடு கொள்ளுகிறதுனாலே நாங்கள் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியாது ஐயா. எங்களை நாங்களே தீட்டுள்ளவர்களாக வைத்துக் கொண்டு பரிசுத்தமான காரியங்களினாலே நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று விரும்புவோம் என்று சொன்னால், எங்களை எங்களுக்கு தெளிவாக காட்டி உண்மையான உள்ள வருத்தத்தோடு கூட மனம் கசந்து எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கப்பட்டு உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வசனத்தை நம்பி இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். யார் யார் தங்கள் குற்றங்களை குறித்து, தங்கள் பாவங்களை குறித்து, தங்கள் அஜாக்கிரதைகளை குறித்து, தங்கள் துணியரங்களை குறித்து வேதனையோடும் துக்கத்தோடும் தங்கள் பாவங்களை உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலேயே நீர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். ஆண்டவர் எங்களை மன்னித்தார் என்ற விசுவாசத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளின் பணிகளுக்குள்ளே கடந்து செல்ல நீரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பத விதமான சோர்வுகளிலே, கவலைகளிலே, பாரங்களிலே இருக்கிற எல்லாருடைய சமூகத்திலே வருகிறோம். தங்களுக்கு எதிர்ப்பு வந்ததினாலே கர்த்தருடைய வேலையிலிருந்து விலகி இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக குறிப்பாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காரியங்களை உம்முடைய திருச்சபையிலே ஊழியங்களிலே தொடர்ந்து செய்யக்கூடிய தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மற்றவர்களை குறை கூறி மற்றவர்கள் கொடுக்கும் எதிர்ப்பை பார்த்து பின்வாங்கி போய்விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமில்லாத சூழ்நிலையிலே வாழ்கிறார்களோ, தங்கள் சூழ்நிலை குறித்து, தங்கள் நண்பர்களை குறித்து, யார் யாரோடு பழகுகிறார்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாய் விலகி வாழ நிறைய உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துன்மார்க்கர் மத்தியிலே வாழ்ந்து துன்மார்க்கமான வழிகளை பின்பற்றி போய்விடாதபடி சீக்கிரமாக தவறான நண்பர்கள் மத்தியிலிருந்து வெளியே வர நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீரே அவர்களுக்கு நல்ல ஐக்கியங்களை தாரும், உமக்குள்ளே வளர்வதற்கான வாய்ப்புகளை தாரும் ஐயா. இந்த நாளிலேயும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற எங்களுடைய நேயர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பற்பல விதமான கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய வசனத்தினாலே நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்களிடத்திலே எழுதி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் உடைய சமூகத்திலே வைக்கிறோம் ஐயா. பண கஷ்டம் உள்ளவர்கள் உண்டு, சமாதான குறைவோடு இருக்கிறவர்கள் உண்டு, திருமண காரியங்களிலே முன்னேறி செல்ல முடியாமல் குடும்பங்களிலே காணப்பட்டிருக்கிற பிளவுகள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வரும் நாட்களிலேயும் உடைய வசனங்கள் மூலமாய் நீரே எங்களோடு பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ள
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 பின்பாகம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 பின்பாகம்.